добре, умак сотра моя. Егал мастиле гадандарли гадандаре. Егал мастиле гадандарли гадандаре, дева сумаре. Умак магимая я. Умре наматле чолигро. உங்களுடைய நாமத்தை தொழுகிறோம் ஐயா, உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே, வாரும் ஐயா,
வாரும் ஆண்டவரே,
வாரும் ஐயா ஆண்டவரே. உமக்காய் காத்திருக்கிறவர்களை சேர்த்துக் கொள்ள
ஆமாப்பா,
சீக்கிரமாய் வாருமையா
ஆண்டவரே,
ஆண்டவரே வாருமையா.
வாரும்
தேவகுமாரனே, எங்களுக்காக மரணத்தை உத்தரித்த தேவகுமாரன், எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த
தேவகுமாரே,
நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் தான் எங்கள் நம்பிக்கையப்பா, உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம்
ஆண்டவரே.
இயேசு கிறிஸ்துவே, தேவகுமாரனே, நீர்தான் ஐயா, நீதான், நீதான் எல்லாம், நீதான் ஐயா, நீதான் எங்கள் தேவையெல்லாம், நீதான் எங்களுக்கு தேவையானதெல்லாம் உம்மிடத்தில்தான் உண்டு ஐயா. எங்கள் தேவையெல்லாம் நீதான் ஐயா. இயேசுவே, 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 எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்மையான ஈவுகளை எங்களுக்கு தருகிற நல்ல தகப்பனே, இம்மட்டிக்கும் எங்களை நடத்தினவரே, இதுகாரும் எங்களை காத்தவர் கண்வலையை உமக்கு ஸ்தோத்திரம். தேவாவியானவரே, எங்களுக்கு போதிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துற கர்த்தருடைய ஆவியானவர், வேத வார்த்தைகளை எங்களை இருதய பலைகளிலே எழுதுகிற தேவ ஆவியானவர், வேத வசனத்தை கொண்டு எங்களை கண்டித்து உணர்த்துகிற கர்த்தருடைய ஆவியானவர், எங்களை பரிபூர்ணமாய் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் தேவாவியானவரே. எந்த நேரத்தை பொருட்படுத்து எங்களோடு பேசுங்க, எங்களுக்கு உணர்த்துங்க, எங்களை குணப்படுத்துங்க, எங்களை சரிப்படுத்துங்க, எங்களை செப்பனிடுங்க, எங்களை செம்மைப்படுத்துங்க ஆவியானவரே. எங்கள் சிந்தனைகளை ஆட்கொள்ளுங்க. Thank you, Holy Spirit, in the midst of us. ஆவியான தேவனே, எங்கள் மத்திலே இருக்கிறவரே உம்மை கனம் பண்ணுகிறோம், எங்களுக்கு போதிக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லுங்க கர்த்தாவே. இந்த நாள் உங்களுடைய சித்தம் செய்யப்படுமப்பா, உங்களுடைய நாமம் எங்கள் மத்திலே பரிசுத்தப்படுவதா, இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் உங்க நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. ஆராதனையின் அடுத்த பகுதியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளே, கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 25வது அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்க. நாம் அதிலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29லிருந்து நாம் வாசிப்போம். 29லிருந்து.
ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இழைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேர்த்த புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விட்டு போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்குலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான்.
பொதுவாக பழையாட்டு பேசப்படுகிற ஒரு சம்பவம், ஏசா என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். ரெபிக்காடு வயிற்றில் கர்ப்பத்திலே ரெண்டு பேர், கர்ப்பத்தில் இருக்கும் போதே யுத்தம். வெளியில வரும்போது அவர் கொதிக்கால பிடிச்சிட்டு வந்தார. விடமாட்டே. மூத்தவனுக்கு ஏசா என்று பெயர் விட்டார்கள். ஏசா என்பதற்கு ரோமம் மிகுந்தவன் என்று அர்த்தமா. அடுத்ததாக வழியில வந்தார் மிஸ்டர் ஜேக்கப், யாக்கோப். யாக்கோப் என்பதற்கு ஏமாற்றுகிறவன் என்று அர்த்தமா. ரெண்டு பேரும் ஒரே கற்பத்தில் இருந்தார்கள். ஒரு தகப்படிக்கு பிள்ளைகள், வித்தியாசமான கட்டங்கள். என்னை கேட்டால் ஒருவன் ஆவிக்குரியவன், மற்றவன் பாபிசத்துக்குரியவன். யாக்கோபு ஆவிக்குரியவன், ஏசா பாபிசத்துக்குரியவன். இந்த ஆவிக்கும் மாமிசத்துக்கும் எப்பொழுதும் இடையிலே ஒரு போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். கலாத்தியர்கள் நிருபத்தில் இது குறித்து நாம் தெளிவாய் படிக்கிறோம். ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும், மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுகிறது. ஹலோ. ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும், மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடி கொண்டே இருக்கிறது. எங்கே? வேறெங்கும் இல்லை, உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே. ஏன்? காரணம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியானவரை பெற்றிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் இந்த போராட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும். உலகத்திலே பலவிதமான போராட்டங்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். என கருமாறவர்களே, உலகத்தில் இருக்கிற போராட்டங்களை ஒரு பக்கம் வைப்போம். ஆனா நமக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கிறது. அதை குறித்து நாம் என்ன சொல்ல போகிறோம்? இந்த போராட்டத்திலே நாம் தோற்று போய்விட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும், மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடி கொண்டே இருக்கிறது. ஆகவே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு சபைகளுக்கு இயேசு கிறிஸ்து கடிதம் எழுகிற போது, ஜெயம் கொள்ளுகிற விடவுனோ, ஜெயம் கொள்ளுகிற விடவுனோ என்கின்ற அந்த வார்த்தையை ஏழு சபைக்கும் பயன்படுத்துகிறார், பாவிக்கிறார். ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் இந்த போராட்டம் இருந்தே ஆகும். இந்த போராட்டம் இல்லை என்றால் நான் அடித்து சொல்வேன், என கருமானவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. ஒருவேளை யூ மே பிலீவ் இன் காட் பட் யூ ஆர் நாட் சேவ்ட். நீ கடவுளை நம்பலாம், ஆண்டவரை நம்பலாம், இயேசு கிறிஸ்துவை நம்பலாம், நான் அது குறித்து சொல்ல வரல. ஆனா நீ ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். என்னது? ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும், மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஒன்றே ஒன்று போராடி கொண்டே இருக்கிறது. உள்ளேதான் ஒரே கற்பத்தில் ரெண்டு பேர், ஏசா யாக்கோபு, யுத்தம், போராட்டம், ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும், மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடி கொண்டிருக்கிறது. என் செய்தி கூட நான் போறதுக்கு முதல் என கருமையான தேவனுடைய ஜனமே, உடைய பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்கட்டும். எதையும் சேர்த்து என கருமையான தேவனுடைய ஜனமே, உனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய போராட்டத்திலே உடைய நிலைப்பாடு என்ன? உடைய ஆவி உனக்குள்ள பலமாக இருக்கிறதா? உடைய ஆவிக்குரிய வாழ்வில் நீ ஸ்திரமாக இருக்கிறியா? அல்லது உடைய மாமிச கிரியைகளுக்கு நீ அடிபடுகிறாயா? அல்லது உடைய மாமிச கிரியைகளுக்கு நீ விட்டுக் கொடுக்கிறாயா? எது உனக்குள்ளே மேலோங்கி இருக்கிறது? உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உனக்கு பலம் தர வல்லவராக, சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவர் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லவில்லையா? ரோமர் 8 அதிகாரத்திலே உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் இந்த மாமிச கிரியைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு பலம் தருவதற்காக உள்ளே வந்து விட்டார் தேவ ஆவியானவர். ஆகவே நமக்குள்ளே ஆவியானவர் தருகிற பலத்திலே மாமிச கிரியைகளை ஜெயித்து, மாமிச கிரியைகளை அழித்து, அல்லது மாமிச சிந்தைகளை ஜெயித்து நாம் வெற்றி கொள்ளாவிட்டால், நாம் ஜெயங்கொள்ளாவிட்டால், நாம் விண்ணரசில் தேவனுடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வாய்ப்பில்லை. ஏசா விரும்பப்படாத முதற் பிறந்தவன். தகப்பன் விரும்பினாரு, ஆனால் தேவ பார்வையிலோ அவன் விரும்பப்படாதவனாக போய்விட்டான். திருப்படிக வாசித்தவன் ஒரு நாள் இருபத்தி ஒன்பது படிக்க சீக்கிரம். 29
ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து வந்து களைத்து வந்த போது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான்.
ஏன் தெரியுமா? ஏசா வனசஞ்சார். அவன் வனத்துல காட்டுல போய் நல்லா வேட்டையாடுவான். வேட்டையாடி கொண்டு வருகிற மிருகங்களை தன் தகப்பனுக்கு பிரியமாக அவன் சபைச்சு கொடுப்பான். அதனால அப்பா வந்து மூத்தவர்ல விருப்பம். அதாவது ஆனா அடுத்தவருடைய லட்சணம் என்ன தெரியுமோ? அவர் குணசாலியும் கூடார வாசியுமாக இருந்தான் வேதம் சொல்றது. மூத்தவன் வனசஞ்சாரி, வேட்டையாடி தகப்பனுக்கு பிரியமானதாக சமைச்சு கொடுத்து அப்பாட உள்ளத்துல இடம் பிடிச்சிட்டான் தோத்திர. ஆனா அடுத்தவர் என்ன தெரியுமோ? மிஸ்டர் ஜேக்கப், யாக்கோபு. அவர் அம்மாவோடயே இருப்பாரு. அவர் வீட்டிலே இருந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், குக் பண்றது, சமைக்கிறதுக்கு உறவை பொறக்கிட்டு வருவா, எல்லாம் செஞ்சுதாரு. நானும் கதை விடல. சோ அம்மாக்கு இவர் ஹெல்ப் பண்ணபடியால் அம்மாட இருக்கத்துல அன்னார் இடம் பிடித்து விட்டார். இப்ப மூத்தவர் அப்பா பிள்ளை, இளையவர் அம்மா பிள்ளை. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்க கேட்கலாம். அங்கதான் வந்திருக்குது பிரச்சனை. இப்ப ஏன் இதை சொல்றீங்கன்னு கேட்கலாம். பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர் நாம் இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி உண்டு, ஒரு பாகம் உண்டு. என்ன தெரியுமா? ஒருவேளை ஒரு பிள்ளை உங்களுக்கு கொஞ்சம் விருப்பமாக இருந்தாலும் மற்ற பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு பாதிப்பை கொண்டு வராத அளவுக்கு நாம பாதுகாத்துக் கொள்ளவும். அப்படி இல்லாவிட்டால் அந்த பிள்ளைகளோட வாழ்வில் ஒரு தாக்கம். என்ன தெரியுமா? அம்மாவும் அப்பாவும் எப்போதும் அண்ணாவைத்தான், அல்லாட்டா தம்பியத்தா. அது ஒரு மிஸ்டேக், அது ஒரு தவறு. மூத்தவன் வனசஞ்சாரியாக இருந்து வேட்டையாடி தகப்பனுக்கு பிரியமானதை கொண்டு வந்து சமைத்துக் கொடுத்தான். ஆனால் இளையவனோ கூடார வாசி குணசாலியமாக இருந்து அம்மாடு இருதத்தில் இடம் பிடித்தான். ஆகவேதான் மூத்தவனை ஆசீர்வதிக்கிறது அம்மாவுக்கு பிடிக்காத பட்சத்தில் அம்மா ஐடியா கொடுத்து அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் பார்க்கிறோம். சரி, அதை குறித்து நாம் இப்பொழுது அதிகமாக பேசுவாரே. படிங்க அடுத்த வசனத்தை, 30வது வசனத்தை படி.
அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூலிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா இழைத்திருக்கிறேன் என்றான். இதனால் அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திரபாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சிரேஷ்ட புத்திரபாகம் எனக்கு என்னத்துக்கு என்றான்.
இவன் பலம போல வேட்டையாடி களைச்சு போய் வாரா. அவருக்கு பசி, வனாந்தரம் காடு முழுக்க தெரிஞ்சு வேட்டையாடி பசியோடு வாரா, தாகத்தோட. அவ உள்ளே வாரா, இவன் என்ன செஞ்சான்? சமைச்சிட்டு இருக்கிறான். இவன் சமைச்ச சாப்பாட்டு மனத்துல மயங்கி போய் அந்த சிவப்பான கோழிலே எனக்கு கொஞ்சம் தடா அப்படின்னு கேட்க, பசிக்குதுடா, கொஞ்சம் உண்ட சாப்பாடு இல்லை, காய்ச்சல கூலில் கொஞ்சம் குடடா. யாக்கோபு பேர் என்னங்க? ஏமாத்திரம். அவன் சரியான ஆள் பாரு, சரியான சமயம் பார்த்திருந்துட்டு, அண்ணா உனக்கு கூல் தானே வேணும், பசிக்குது, நான் தாரேன், குடி. அப்படியா, குடு. ஆனா ஒண்ணு, என்னடா சொல்லு, எனக்கு பசிக்குது, ஆனா ஒண்ணு, என்னடா சொல்லு, என்ன? உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துரு, நீ விரும்புற அளவுக்கு தாரேன், கூழ் எல்லாம் குடி, சாப்பிட்டு நல்லா, உனக்கு நான் தாரேன், ஆனா உன் சேஷ்ட புத்திர பாத்திரம் மாத்திரம் எனக்கு கொடுத்துரு அப்படின்னா. இவன் சொல்றான், ஏய், நான் சாக போறேன் பசியால, இந்த சேஷ்ட புத்திர பாத்திர பாகம் எனக்கு எதுக்கு எடுத்துக்கிறா அப்படி. அப்ப அவன் சாதாரண ஆள் இல்ல, எனக்கு ஆணையிட்டு கொடுக்க அப்படின்னா. இவர் ஆணையிட்டு கொடுக்க அவர் என்ன செய்தான்? புத்திர பாகத்தை, சேஷ்ட புத்திர பார்த்து கடைசியா முதல் சொல்றது. இப்படி ஏசா தன் புத்திர சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்தான்? அலட்சியம் பண்ணினான். இப்ப என்ன கவனி, இப்ப என்ன கவனி, இது நம்முடைய செய்திக்கு தலைப்பு, அலட்சியம் பண்ணி ஆகாதவனாய் போடவன். அலட்சியம் பண்ணி அதனால ஆகாதவனா போயிட்டான். சொல்லுமா திருப்பு? அலட்சியம் பண்ணினதால ஆகாதவனா போயிட்டான். என்ன பாச சொல்றீங்க? ஒருவேளை மனைவிக்கு புருஷன் ஆகாதவனா போய்விட்டாலும் எரிசோ வாழ்ந்துட்டு போவோமே. புருஷனுக்கு மனைவி என்ன செய்ய கேட்ட வாழ்ந்துட்டு போவோமே. ஐயா, நான் உண்டி கேட்கிறேன், தேவனுடைய பார்வையிலே நாம் ஆகாதவனாய் போய்விட்டால் என்ன நிலைமை? எனக்கு இதை யோசித்து பார்த்தாலே பயமா இருக்கு. கத்தருக்கு முன்னால சொல்றேன், மனுஷனுடைய பார்வையிலே நாம் ஒருவேளை ஆகாதவனாய் போகலாம், சரி போகட்டும் விடு. ஆனா தேவனுடைய பார்வையில, தேவனுடைய கண்களிலே, தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் தேவனுக்கு ஆகாதவனாய் போய்விட்டால் அவன் வாழ்ந்த என்ன பிரயோசனம்? அவன் எதற்காக வாழ வேண்டும்? ஏசா தகப்பனுடைய பார்வையிலே பிரியமாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே ஆகாதவனாய் போய்விட்டான். எப்படி இருக்கிறது? நிருபம் 12 அதிகாரம், இதை குறித்து அங்கே எபிரே ஆகியோன் என்ன சொல்றாரு சொல்லி கவனிங்க. எபிரேயருக்கு எழுத நிருபம் 12 16 17 சீக்கிரம் படிங்க. 12 அதிகாரம் 16 17 சீக்கிரமா வாங்க.
ஒருவனும் வேதிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திரபாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
சீர்கட்டவன்,
ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமல்.
ஒரு படி அதை குறித்து நமக்கு அழகாக எழுதுகிறார். என்ன தெரியுமா? ஏசா சீர்கெட்டவன் மட்டுமல்ல, அவன் ஆகாதவன். எங்கே எங்கே வைத்து இந்த வார்த்தைகள் எழுதப்படுது? இந்த இனமேல வைத்துதான், இந்த இன்சிடென்ட் வைத்துதான் இந்த வார்த்தைகள் எழுதப்படுது. என்ன தெரியுமா? தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணபடியால் தேவனுடைய பார்வையிலே ஆகாதவனாகவும் தேவனுடைய பார்வையிலே சீர்கட்டவனாகவும் மாறிவிட்டான். எதற்காக? அவன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணபடியால். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் அது என்ன, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் என்றா என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சில பேர் நீங்க மனசு நினைக்கிறீங்களா? சொல்ற கேளுங்க, சிரேஷ்ட புத்திர பாகம் என்றா என்ன? சொல்ல போனா சேஷ்ட புத்திர பாகம் என்றால் தகப்பனுடைய சொத்துல ரெண்டு பங்கு அவனுக்கு தான். இந்த மூத்த குமாரனை குறித்து தேவனும் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். ஆகவேதான் எகிப்திலே எகிப்தியுடைய தலச்சங்களை சங்கரிக்கும் போது எகிப்திலே இருக்கிற முதல் பிறக்கிற குமாரர்களை எல்லாம் எனக்காக நான் எடுத்துக்கொள்வேன் சொல்லி லேவி கோத்திரத்தை அதற்கு பதிலாக தேவன் எடுத்துக்கொண்டதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்ன கவனிங்க, சேஷ்ட புத்திர பாகம் என்றால் மூத்த குமாரனுக்கு தகப்பனுடைய சொத்தினர் டபுள் போர்ஷன், ரெண்டு மடங்கு பங்கு கொடுத்தாக வேணும். சரி, இதனால் என்ன? ரெண்டு மடங்கு தகப்பன் சொத்துல கொடுக்கிறதுனால என்ன? சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல போற கவனிங்க. ஏன் இந்த காரியத்தில் ஆண்டவர் அவனை விரும்பாதவனாக போனார்னு சொன்னால், ஆரோனுடைய ஆசாரிய முறைமை நிறுவப்படுகிறதுக்கு முதல் ஆசாரியனாகிய ஆரோனுடைய ஊழியம் தேவனாலே அறிமுகப்படுத்துறதுக்கு முதல் குடும்பத்திலே பிறக்கிற மூத்த குமாரன் தான் ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவனாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நியமனம். அதுதான் சிரேஷ்ட புத்திர பாகம். சொல்ற கவனிங்க, ஆரோனுடைய ஆசாரிய முறைமை தேவனாலே அறிமுகப்படுத்துறதுக்கு முன்பு குடும்பத்திலே பிறக்கிற மூத்த குமாரன் தான் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும் என்பது தேவன் கொடுத்த முறைமையாகும். இப்ப இவன் என்ன செய்யறான்? அதை டிஸ்பைஸ் பண்ணிட்டான், அத அலட்சியம் பண்ணிட்டான். இந்த சேஷ்ட புத்திரா மாதம் இதற்கு எடுக்கிட்டான், எனக்கு தேவைக்குள் சாப்பிடுறது சாப்பாடு. இதுதான் அநேகருக்கு பெரிய பிரச்சனை. பாருங்க, ஒரு நாளைக்கு உபவாசம் பண்றா தலையை சாப்பிடாம இருக்கிறதா, அது எப்படி? ஒரு நாளைக்கு உபவாசம் பண்றா கஷ்டமாக இருக்குது, ஒருவேளை ஆகாரத்தை மிஸ் பண்றதுன்னா கஷ்டமா இருக்குது. ஆகவேதான் ஒருவரும் கோவிக்க கூடாது. ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது கூட வீட்டுல ஒரு பிடி பிடிச்சிருதா வரும், அங்கு சேர்ச்சில் நீங்க என்னதான் பேசினாலும் எனக்கு விருப்பம், ஆனா எனக்கு கஷ்டமா இருக்குது. என்ன தெரியுமா, நம்முடைய தேசிய உணவு இருக்குது, நேஷனல் ஃபுட் இருக்குது, பாருங்க சோறு. அதை உள்ள போட்டுட்டா அதுல ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டது போல நல்ல தூக்கம் வரும் பாருங்க. தூங்கு தூங்க வேணுமென்று தூக்குற இல்ல, அதை உள்ள போட்டுட்டு வந்து இருந்தா என்னதான் பேசினா என்ன, உள்ள இருக்கிறது அது வேலை செய்து பாரு. சாக போவேன், இத குருடா உனக்கு சேர்த்த புத்திரத்தா அவன் பிட்டு போட்டான். என்ன கவனிங்க, வேணும் சொல்லுது அவன் அலட்சியம் படினா. என்ன கவனிங்க, இப்படி செய்திக்குள்ள போறேன். தேவ நியமனங்களை, தேவ காரியங்களை ஏசா அலட்சியம் பண்ணினான். ஐ சே இட் அகைன், தேவனுடைய நியமனங்களை, தேவ காரியங்களை ஏசா அலட்சியம் பண்ணினபடியால் தேவனுடைய பார்வையிலே ஏசா சீர்கெட்டவனும் ஆகாதவனுமாக போய்விட்டார். நான் கேட்கிறேன், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க யாராவது ஏசாண்டு பேர் வைப்பீங்களோ? அவர் தேவ பார்வையிலே ஆகாதவனாக போய்விட்டான். இந்த பெயர்கள் வைக்கிறதுல சில காரியங்கள் இருக்குது. இங்க நீங்க வச்சிருக்கிற சில பேர் வச்சிருக்கிற சில பேர்கள அர்த்தம் தெரியாமலே நீங்க வச்சிருக்கீங்க. ஒரு சந்தர்ப்பம் வரும்போது ஒரு சிலர் இருக்கிற அதை குறிச்சு சொல்றேன், போகட்டும், உங்க கவனிங்க. ஆகவே பிறக்க போற உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வைக்க போற பெயரை கொஞ்சம் யோசிச்சு வைங்க, அது நல்லது. நல்லது சோத்திரம் கவனிங்க. ஒரு நேர போஜனத்துக்காக, ஒரு நேர உணவுக்காக தேவனுடைய நியமனங்களை, தேவ ஆசீர்வாதங்களை அலட்சியம் பண்ணி தேவ பார்வையிலே ஆகாதபடியாக போய்விட்டார். சரி, இது நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. ஆகவே நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், தேவ பிள்ளைகள், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவ காரியங்களை அலட்சியம் பண்ணாதபடி ஜாக்கிரதாக இருக்கும். நல்லா கவனிங்க, ஏசா பிறப்பால அவன் சீர்கட்டவன் இல்லைங்க, ஆனால் அவன் பிறந்த பின்பாடு அவன் தன் வாழ்க்கையிலே அவன் செய்த கிரியைகளினால, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நடந்த நடக்கையினால, அவன் வாழ்ந்த வாழ்க்கையினால தேவ பார்வையிலே சீர்கட்டவனாகவும் தேவனுக்கு ஆகாதவனாகவும் போய்விட்டான். எதனால், எதற்காக, தேவ காரியங்களை அவன் அலட்சியம் பண்ணபடியார். ஆகவே இது நமக்கு ஒரு எச்சரிப்பு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவ காரியங்களை அலட்சியம் பண்ணுவோமாக இருந்தால், நாமும் ஒருவேளை தேவ பார்வையிலே கட்டுப்படாக மாறி போறதுக்கு இடம் இருக்குது. ஆகவே இதை நான் எச்சரிப்பாக தேவ சமூகத்தில் சொல்ல நான் விரும்புகிறேன். ஆகவே தான் இப்போ செய்திகளை வாரேன், ஏசா தேவ காரியங்களை அலட்சியம் பண்ணி தேவ பார்வையிலே சீர்கட்டவனாய் போனது போல நீங்களும் நானும் ஆகாதபடி தேவ காரியங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருப்போம். பொதுவாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அலட்சியம் பண்ணாமல் இருக்க வேண்டிய சில காரியங்களை குறித்து ஒரு தொகுப்படுத்திருக்கு, அதை நான் சுருக்கமாக சொல்ல போறேன். தயவு செய்து சிந்திங்க, நாம வேணுமென்று சில காரியங்களை அலட்சியம் பண்றது இல்லை, அல்லது வேணுமென்று நான் இப்படித்தான் இருக்க ஒன்றும் இல்லை, அதை நாம் அது குறித்து யோசிக்கிறது இல்லை. அதை குறித்து நாம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து அதுல நாம உறுதியாக இருக்கணும், இதுல நாம சரியாக இருக்கணும் என்று நாம யோசிக்காம அப்படியே நாம அசதியாக இருக்கு, அலட்சியமாக இருக்கு. அது நம்ம பின்ன நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய பின்னடைவையே கொண்டு வருது. அது நம்முடைய வாழ்விலே தேவ நோக்கங்களை, தேவ திட்டங்களை நிறைவேற்ற முடியாத ஒரு பெரும் பின்னடைவை நம்முடைய வாழ்விலே கொண்டு வந்ததை நாம் உணர்ந்து நம்ம திருந்தவமாக இருந்தால் தேவ பார்வையிலே நாம் ஏற்றவளாக திகழ்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பொதுவாக நாம் அலட்சியம் பண்ணக்கூடாத சில காரியங்களை குறித்து நான் சொல்ல போறேன். தயவு செய்து கவனிங்க, படிங்க. எப்படி இருக்கிறது நிருபம், எபிரேயர் நிருபம் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம், சீக்கிரமாய் வாசிப்பு. எபிரேயர் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் படி.
அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவந்தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனை கீழ்படித்தோம்.
இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையட்டு இருப்போமா இருந்தா கவனிங்க, இவ்வளவு such a great salvation, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இதை நாம் சிந்திக்கிறோமா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையட்டு இருப்போமாக இருந்தா, ஏதோ தானோண்டு இருப்போமாக இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்புவோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் ஜாக்கிரதை இல்லாம இருந்தால், கவலையிட்டு விருப்பமாக இருந்தால், அலட்சியமாக விருப்பமாக இருந்தால், ஏனோ தானோட விருப்பமாக இருந்தா தண்டனைக்கு எப்படி நாம் தப்பு போகிறோம்? நன்றாய் கவனிங்க. இன்னைக்கு நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தூதனை அனுப்பி உனக்கு ரட்சிப்பு தரல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்துல மனித அவதாரம் எடுத்த தெய்வம் மனிதனானார். ஏன் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து வந்தார்? அடிமையின் ரூபம் எடுத்து மனித தேவனுக்கு சமமாக இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனித சாயலானார் என்று. எதற்காக அடிமையின் ரூபம் எடுத்தார்? தேவாதி தேவன், தேவாதி தேவன் அடிமையின் ரூபம் எடுத்து அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் இறங்கி வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனிதனாகிய உன்னையும் என்னையும் மீட்டு தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக தேவகுமாரன் பரலோகத்தை திறந்து பரம மகிமை பரம தேவனுடைய சமூகத்தை விட்டு மகிமையை திறந்து பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனித அவதாரம் எடுத்து, அது மட்டுமல்ல, நீ ரட்சிப்பை சுதந்திரிக்கும் என்பதற்காக, நான் ரட்சிப்பை அனுபவிக்கும் என்பதற்காக அவர் பட்ட பாடுகள் நீ மறக்க முடியுமா? அதை நாம கொஞ்சம் யோசிக்க முடியுமா? ஐயா, நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் என்று ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கிறோமே, ஆனா நீயும் நானும் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பை அனுபவிப்பதற்காக அவர் பட்ட பாடுகள் எத்தனை என்பது நாம் அதை யோசிக்கிறோமே. He paid the price already on the cross because your salvation. உன்னுடைய ரட்சிப்பு நிமித்தமே நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே, நீ பாதாளத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே, நீ வாழ வேண்டும் என்பதற்காகவே, என்றென்றைக்கும் தன்னோடு இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் தன்னோடு நீயும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காகவே பரம மேன்மையை திறந்து தெய்வம் இந்த உலகத்துல மனித அவதாரம் எடுத்து இத்தனை பாடுகளை பட்டு சிலுவையில உனக்காக எனக்காக பாடுபட்டு மறித்து தன் கடைசி துடி ரத்தத்தையும் இந்த பூமியில உனக்காக எனக்காக சிந்தி உனக்கும் எனக்கும் தந்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீயும் நானும் அலட்சியமாக இருந்தால், கவலையட்டி இருப்பமான இருந்தால், ஏனோ தான் ஒன்று வாழ்வமாக இருந்தால், வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஐயா, காசு பணத்தால நமக்கு கிடைக்கல இந்த ரட்சிப்பு, அல்லது நீயும் நானும் படிச்ச படிப்பினால, அல்லது நம்முடைய திறமையினால நம்ம பெற்றுக்கொண்டதல்ல இந்த ரட்சிப்பு. அவை நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கும் எதனால? தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் நிந்தைகளையும் அவமானங்களையும் உனக்காக எனக்காக சகித்தார் என்று. ஆயிரம் பேரில் சிறந்த இன்றைக்கு பாடினுமே, ஆயிரம் பேர், ஆயிரம் பதினாயிரம் பேரில் அழகுள்ளவர். ஆனால் 53 அதிகாரம் ஏசாவில் அவரை குறித்து வர்ணிக்கப்படுகிற போது, அவரை பார்க்கும் போது அவரை விரும்பத்தக்க உருவம் நாம் அவருக்கு இல்லாத அந்த கேடு அடைந்தாரா? அந்த கேடு அடைந்திருந்தபடியால் அவரை பார்க்கத்தக்க உருவம் அவருக்கு ரூபம் இல்லாதிருந்ததான். 16,000 பேரில் அழகில் சிறந்தவர் சாரோனின் ரோஜாண்டெல்லாம் வர்ணிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் மகிமை திறந்தது மட்டுமல்ல, நான் பார்க்கும் பொழுது நான் விரும்பத்தக்க உருவம் இல்லாதிருந்த முற்றிலும் இரத்தக்காடாக தலையிலிருந்து கால்வரை இரத்தத்திலே சிலுவையிலே உனக்காக எனக்காக தொங்கி தன் கடைசி துளி ரத்தத்தையும் சிந்தி இவ்வளவு பாடுகளை பட்டு மரணத்தை உத்தரித்து. ஐயா, ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்காக செத்து போறது நாம் பார்க்க அடிப்பட்டு, காதலன் காதலிக்காக செத்ததை எல்லாம் நான் பேப்பர்ல பார்த்திருக்கேன். எனக்கு ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்காக சாகிறது இருக்கலாம், ஆனா மனுஷனுக்காக தெய்வம் மறிக்கிறது பாருங்க, அது இட் இஸ் அ கிரேட்டஸ்ட் திங். வேற ஏதாவது ஒரு மதத்தில் இப்படிப்பட்ட காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதா? மனிதனுக்காக தெய்வம் மறித்தார் என்று வேறு எந்த சமயங்களிலாவது மதங்களால எழுதப்பட்டிருக்கிறதா? இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்றால் என்ன? கிறிஸ்து இறைவன் மனிதனுக்காக தன் உயிரையும் கொடுத்தது கிறிஸ்தவம். தன் உயிரை கொடுத்து தன் இரத்தத்தை சிந்தி சிலுவையில பாடுபட்டு மறித்து உனக்கும் எனக்கும் அவர் தந்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டு இருப்போமா இருந்தா வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள போறோம்? பைபிள் வேத சொல்றது மரணத்தை தன்னுடைய ஆத்மாவை மரணத்துல ஊட்டினார் என்று. இத்தனை பாடுகள் பட்டு பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமானார், சாபமானார். இவ்வளவு பாடுகளை பட்டு உனக்காக எனக்காக தந்த ரட்சிப்பை குறித்து தம்பி தங்கச்சி அடபாரே அக்கமாறே கவடுமாறு இந்த உலகத்துக்கு உங்க ரட்சிப்பை விட்டு போடாது. இந்த உலகத்திலே உங்களுடைய ரட்சிப்பை இழந்து போகாதீங்க. ஏனென்றால் அவன் தேவ காரியங்களை குறித்து அலட்சியமாக இருந்தபடியா அவன் விட்டு போட்டார். நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து போகாதபடி கவனமாக. அங்காங்க பிசாசு கண்ணிகளை வச்சிருப்பான். இந்த பூம்பில பல காரியங்களை காட்டி உன் கண்களை பிடுங்கிறதுக்கு இடம் கொடுக்காது. தேவனோட ரத்தத்தை சிந்தி இயேசு கிறிஸ்துவோட உயிரை கொடுத்து உனக்கு தந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவனமாக இரு, அலட்சியமா இருக்காத, ஜாக்கிரதையாக இரு. இந்த ரட்சிப்பு தான் ஜீவ புஸ்தகத்தை நம்முடைய பேருக்கு எழுத வைக்கிறது. நீ ரட்சிக்கப்படும் பொழுது, இந்த ரட்சிப்பை நீ சுதந்திரிக்கும் போது, இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நீ வரும்போது பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் உடைய பேர் அங்கு எழுதப்படுதுபார். ஆனால் எழுதப்பட்டிருக்கிற பேரை நீயாக கிறுக்கிறதுக்கு உனக்கு இடம் இருக்குது. எந்த பிசாசாலும் அதை செய்ய முடியாது, எந்த தூதர்களாலும் அதை செய்யவே முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை தானாக ஜீவ புஸ்தகத்திலிருந்து தன் பேரை கிறுக்க முடியும். ரட்சிப்பை குறித்து நாம் அலட்சியமாக இருப்பமாக இருந்தால், ஏனோ தானோ ஒன்று இருப்பமாக இருந்தால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்? ஆகவே தம்பிமாறு தங்கச்சிமாறு, இந்த உலகத்தின் பாவ காரியங்களுக்கு உங்களை இடம் கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை உயிரையும் கொடுத்து தன் ரத்தத்தை சிந்தி உனக்கு தந்திருக்கிற ரட்சிப்பை இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாரு, கவனமாறு, அக்காமாறு, அண்ணாமாறு, தம்பிமாறு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு தந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவனமாக, அதை குறித்து அலட்சியமாக இருக்காது, ஏனத்தானோடு இருக்கார். ஏன்னா இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து உன் ஜீவனை காத்திருக்கார், தன் உயிரை கொடுத்து உன் உயிரை காத்திருக்கிறார். என்றென்றைக்கும் நீ தன்னோடு வாழ வேண்டும் என்பதற்காக, அந்த பரம வாசஸ்தலத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து பேர்ல வந்து உடற்காக வரித்து அந்த ரட்சிப்பை உனக்கு தந்திருக்கார். இலவசமாக பெற்றுக்கொண்டார். ரட்சிப்பை குறித்து ஜாக்கிரதையாக இரு, அலட்சியமாக இருக்காது, போகட்டும். இரண்டாவது, நாம் அலட்சியமாக இராதபடி ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய இரண்டாவது முக்கியமான காரியம் படி பேதுரு ரெண்டு பேதுரு சீக்கிரம் ரெண்டு பேதுரு முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனம்.
ஆகியா சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஆகையால் சகோதரரே,
சகோதரரே,
ரட்சிக்கப்பட்டவர்.
ஆகையால் சகோதரரே,
உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை.
இரண்டாவது, நம்முடைய அழைப்பை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு அநேக இதைகளை குறித்து யோசிக்கிறது. நான் முதலே சொன்னேன், சில நேரங்களில் நாம் அலட்சியமாக இருக்கணும் என்று நாம் இருக்கிறது இல்லை, நம்முடைய அறியாமையும் அப்படி இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அவதையே சொல்ற சத்தியத்தை அறிமுகங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனக்கு அப்படிங்க, உங்களுடைய அழைப்பை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். எனக்கு அறிமுகங்களே வேலை சொல்றது, பரம அழைப்புக்கு பங்குள்ளவளாகிய பரிசுத்த சகோதரர், a divine call has given by the Lord. சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு எதற்கு தெரியுமா? பரலோக ராஜ்யத்தை, தேவோட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறாராம். பாரு, அது என்ன அழைப்பு? பரம அழைப்பு. இன்னொருக்கு சொல்லப்படுது பரிசுத்த அழைப்பு. ஆகவே நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை குறித்து கவனமாக இருக்கணும். இப்ப என்ன கவனிங்க, பரலோக ராஜ்யத்துக்கு ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஹலோ, ரட்சிக்கப்பட்டிருக்க எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற அழைப்பு, அந்த இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு, மறுபக்கத்தில் ஆண்டவர் சிற்சில ஊழியங்களுக்காக ஆண்டவர் சிலரை பிரித்தெடுத்து அந்த ஊழியத்துக்கு தேவன் அவர்களை என்ன செய்யறாரு? அபிஷேகம் பண்ணுறார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு குறித்து ஜாக்கிரதாருங்க, அதை அசட்ட பண்ணாதீங்க. அவனவன் தான் தான் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க கடவுள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுது. நல்லா கவனிங்க, நல்லா கவனி. You should be know your call has given by the Lord. உனக்கு உன்னுடைய அழைப்பு தெரியும். It may be takes time. சில நேரத்தில் நம்முடைய அழைப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு காலங்கள் எடுக்கலாம். ஒரு ஊழியக்காரன் சொன்னா தனக்கு 16 வயசு கொடுத்து அந்த அழைப்பை கண்டுபிடிக்கும். அதுக்காக அது வரைக்கும் என்ன சும்மா வீட்டிலே இருக்கிறது, என் அழைப்பு தெரியல, அதுக்கு பிறகு பாப்போம். நாம் ஏதாவது ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டே இருக்கணும். செஞ்சு கொண்டே இருக்கும் பொழுது தேவனுடைய அழைப்பை சரியான நேரத்தில் நமக்கு தெரியப்படுத்துவார். இப்படி கவனிங்க, சில பேர் சொல்றார்கள் எனக்கு அப்போஸ்தல ஊழிய அழைப்பு. ஓகே, அப்படி இருந்தா சூத்திரம் பீசோ. அதை சொல்ற கேளுங்க, உன்னுடைய அழைப்பை குறித்து தேவன் உன்னோடு தெளிவாக பேசுவார். நம்பர் ஒன். நம்பர் டூ, உன்னுடைய அழைப்பை குறித்து கர்த்தர் இன்னொருவர் மூலமாக உனக்கு கன்ஃபார்ம் பண்ணுவார். பஞ்சிக்கப்படாதீங்க, ஜாக்கிரதாக. ஒரு தடவை ஒரு ஒரு ஊழியக்காரர் எங்கிருந்து வந்தாரு எனக்கு தெரியாது. அவர் வந்து அந்த கூட்டத்திலே ஒரு நபர் போயிருந்தார், பேரு இவ்வளவு சொல்ல விரும்பல. போய் அந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு அவர் ஜபிக்கிறதுக்கு கோல் பண்ணியிருக்காரு. இவர் போய் போயிருக்காரு, அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அவர் கை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது அவர் சொல்லியிருக்காரு, உனக்கு அப்போஸ்தல ஊழிய ஒப்பிட்டு சொல்லிருக்கார். அதுக்கு பிற்பாடு அவனுடைய நடை எல்லாமே மாறி போயிடுச்சு. அதுக்கு பிறகு அவன் சபையில ஒழுங்காக இருக்கல. அவ்வப்போது சில கடைசிகளை கொடுத்து வீட்டில் அவன் போயிட்டு அவன் சொன்ன தெரியுமா, எனக்கு அப்போஸ்தல அழைப்பண்டா. ஆனா கொஞ்ச காலத்துக்கு பிறகு பார்த்தா அவனோட வாழ்வில் அது எழுவில இருந்த இடத்தை விட்டு ஊழியத்தை விட்டு எல்லாவற்றையும் விட்டு கடைசியில அந்தோ அம்படி அந்த அந்தரிக்கிற நிலைமைக்குள்ள வந்து நான் சொல்றேன் கேளுங்க, உன்னுடைய அழைப்பு குறித்து தேவன் உனக்கு திட்டமாக உனக்கு சொல்லுவார். அது மட்டுமில்ல, இன்னொரு மூலமாக ஆண்டவர் உன்னுடைய அழைப்பு குறித்து உனக்கு கன்ஃபார்ம் பண்ணுவார். Then you can understand your call has given by the Lord. அவர் காலத்துக்கு முஞ்சி எனக்கு அந்த அழைப்பு இந்த அழைப்புன்னு சொல்லி கண்ட மாதிரி எல்லாம் கதைச்சு கண்டமெல்லாம் தெரிஞ்சு உங்களையே நீங்க ஏமாத்திக் கொள்ளாதபடி தயவு செய்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருங்க. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே அவசரப்பட்டு காரியங்களை கெடுத்துராதபடி தேவ நியமனங்களை உங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் வச்சிருக்க திட்டங்களையும் நோக்கங்களையும் குழப்பிடாதபடி கவனமாக கருத்தாக தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அழைப்பை குறித்து ஜாக்கிரதாருங்கள். அதை குறித்து அலட்சியமாக இருக்காது. ஏனென்றால் ஒரு மனுஷனை அழைக்கிறது வேற, அல்லது எங்கேயாவது ஒரு அண்டில இருந்து ஏதாவது ஒரு பியூரோல இருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அழைப்பு வந்தா அது வேற. ஆனா இது எங்க இருந்து வருது தெரியுமா? அங்கிருந்து வருது. அங்க அதுக்கு அளவும் இல்ல, தூரமும் இல்ல, இன்னும் கண்டுபிடிக்கவில். அங்க இருந்து வருது கோல், இதை செய், இதை செய், இதை செய், இதற்காக நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன், இதற்காக உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், இதற்காக உன்னை அழைத்திருக்கிறேன், இதை செய், இதை செய், இதை செய். இவனை கவனி, சிலருக்குள்ளே ஒரு பாரம் இருக்கு, என கவனி, சிலருக்குள்ளே அழைப்பு இருக்கும். இப்ப அழைப்பையும் பாரத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறது என்று ஒரு கேள்வி வரலாம். அதை சொல்ற கேளுங்க, பாரம் என்கின்றது ஒரு கொஞ்ச நாளால அது இல்லாம போயிடும். ஒரு குறிப்பிட்ட அல்லது சரி உதாரணத்துக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு சிட்டியில சுவிசேஷம் அறிவிக்கணும், இப்படி ஒரு வாரம், அந்த வாரம் இருக்குது. ஆனா கொஞ்ச நாளையில அந்த வாரம் என்ன செய்யுது, போயிடும். அதுக்கு தேவனா தான் வருது. ஆனா அழைப்புன்றது அழகவனிங்க, அழைப்புன்றது நீ உயிரோடு இருக்கும் வரைக்கும் அது ஒண்ணு விட்டு நீங்க வேலீங்க. சொல்ல கவனி, நீ ஒரு சுவிசேஷனாக அழைக்கப்பட்டிருந்தா அது நீ உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த பாரமும் அந்த விருப்பமும் அந்த தாகமும் அந்த வேகமும் உனக்குள்ள கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். அல்லது நீ ஒரு மேய்ப்பனாக அழைக்கப்பட்டிருந்தா சாகும் வரைக்கும் எப்பொழுதும் ஆத்துமா ஊடியும் ஜனங்கள் என்று அப்படிப்பட்ட பாரம் உனக்குள்ள எப்பயும் எப்ப இருந்துட்டே இருக்கும், படுத்தாலே இருக்கும். இதான் எந்த பிரச்சனை, படுத்தாலும் அந்த நினைவு தான், எழும்பினாலும் அந்த நினைவு தான். என்ன செய்யறது, அழைப்பு அப்படி தலையில சுமக்கிறது போல இருக்கு. சில நேரத்தில் இவ்வளவு பாரம் நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு நினைக்க தோணும். ஏன்னா எல்லாரும் கதைக்கிறத கதைச்சிட்டு அவனும் போய் படுத்துருவான், அவனும் தந்தன் வேலையை செய்வான். அத நாம அப்படி இருக்க முடியும். பாரம் என்கின்றது அது கொஞ்ச நாளில் அப்படியே கரைஞ்சு போயிரும். ஆனா அழைப்புன்றது அப்படி இல்லைங்க, அது சாகும் வரைக்கும் அவருக்குள்ள கிரியை செஞ்சுதே கிரியை செஞ்சுதே. அடைக்கப்பட்ட அழைப்பு குறித்து கவனமா இருக்கு, அதை குறித்து அலட்சியமாக இருக்காது. அப்படி இருப்பமாக இருந்தால் ஆண்டவருக்கு முன்பாக நாம் கடைசியாக நிற்கும் போது அதை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? நீ ஒரு டீச்சராக இருந்தா, ஒரு போதகனாக இருந்தா, வேதத்தை எடுத்து ஒழுங்காக வாசிச்சு அதுக்கு ஆண்டவரை பார்த்து இருந்து ஜெபிச்சு வேதத்தின் ரகசியங்களை அறிந்து ஆண்டவரே எனக்கு போதியும் ஆண்டவருடைய சமுத்திரத்தை நாம கேட்கணும், மன்றாடணும், விண்ணப்பம் பண்ணணும். ஒரு அப்போஸ்தலனாக இருந்தா அவன் பல இடங்களுக்கு போய் பல சபைகளை ஸ்தாபித்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவன் கட்டுறவனாக இருப்பான். ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தா அவன் எப்போதும் தேவ சமூகத்திலேயே நாடி நாடி தேவ சமூகத்திலே இருந்து ஜெபித்து 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 தேவோட பாரத்தினாலே நிரம்பி தேவோட செய்தியை பெற்று தேவோட வார்த்தைகளை தன் தான் வாயில் கொடுத்து மற்றவர்களுக்கு அறிவிப்பான். அழைப்புகளை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமில்லை, தேவ கிருபை இருக்குமாக்க இருந்த. ஆனா நாம இல்லாத ஒன்று இருக்கிறது போல பிஹேவ் பண்ணக்கூடாது, அதான் கூட அதான நமக்கு நன்மை இல்ல, ஊழியத்துக்கு நன்மை இல்ல, சபைக்கு ராஜ்யத்துக்கு நன்மை. ஆகவே நான் உங்களுக்கு அன்பை சொல்றேன், உங்கள் அழைப்பு குறித்து கவனமாக இருங்க. ஒரு பாடகனாக இருக்கலாம், ஒரு அல்லது ஒரு வசிப்பீடராக இருக்கலாம். எஸ் என்ன ஆண்டவர் இதுக்கென்று அழைச்சா நான் சாகும் வரைக்கும் அதை செஞ்சுட்டே இருக்கேன். சில கொஞ்ச நாளைக்கு செய்யறது, கொஞ்ச நாளே காணும். கொஞ்ச நாளைக்கு செய்யறது, கொஞ்ச நாளைக்கு காண்றது, புரியுது? இது தேவ காரியம் அல்லவா? தன் வேலையில அசதியாக இருக்கிறவன் அழிம்பனுக்கு சகோதரன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? தன் வேலையிலே அசதியாக இருக்கிறவன், அலட்சியமாக இருக்கிறவன் அழிம்பனுக்கு சகோதரன். எந்த வியமாவிலாவது அலட்சியமாக வேலை செய்யறவங்களை வச்சிருப்பாங்களா? யாரும் போய் வாழ்ந்து அனுப்பி விட்டுறான். ஆனா நம்ம இவ்வளவு காலம் வச்சிருக்கிறாரே அந்த பொஸ் செஃப், சோத்திரமானோம். நாம செய்கிற கூத்துக்கள் நம்முடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தும் நம்ம இறக்கம் வச்சிருக்காரு, சோத்திரமானோம். சோ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க அழைப்பை குறித்து டாப் ஜாக்கிரதாக இருக்கணும், போகட்டும். நம்பர் த்ரீ, மூன்றாவது காரியம், டாப் ஜாக்கிரதாக இருக்க அலட்சியம் இல்லாமல் டாப் ஜாக்கிரதா இருக்கக்கூடிய மூன்றாவது காரியம் படிங்க. ரோமர் 12:11 படிங்க. ரோமர் 12:11 சீக்கிரம் பாருங்க நேரம். ரோமர் 12:11 அசதியாயிராமல்
அசதியாயிரமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்.
திரும்பபடிங்க.
அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்.
நல்ல கவனிங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள்,
ஆவியிலே
அனலாயிருங்கள்,
கர்த்தருக்கு ஊழியம்.
நல்ல கவனிங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்க, அங்கால சொல்லப்படுது ஆவியிலே அனலாயிருங்க,
கர்த்தருக்கு.
நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா? திறந்த இருதயத்தோட கேப்பீங்களால தான் நான் திறந்த எதுவும் சொல்றேன். கர்த்தருக்கு முன்னால நிக்கிறத சொல்றேன், கவனிங்க. யாயாடு இருதயத்துல யாயாடு ஆவியில அனல் இருக்குதோ அவன் ஏதாவது ஆண்டவருக்கு கொண்டு செய்யாம சும்மா இருக்கவே மாட்டான். யாருடைய ஆவியில அனல் இருக்குதோ அவர்கள் எல்லாம் ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும் ஒரு துடிப்பு, ஒரு பாரம், ஒரு தாகம், ஒரு வேகம், ஒரு வாஞ்சை அவருக்குள்ள இருந்துட்டே இருக்கும். திரும்பப்படிங்க. ஜாக்கிரதா இருங்க, அனலா இருங்க, கத்திரிக்க எப்படி பாருங்க. அசதியா இருக்காதீங்க, ஜாக்கிரதா இருங்க, ஆவியில அனலா இருங்க, கத்திரிக்க ஓடியது. இங்க உள்ளே பத்தி எரியது எப்படி சும்மா இருக்கிறது? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவது எப்படி சும்மா இருக்கிறது? காலம் முழுக்க என் சரீர பலத்தை இந்த உலக வேலைக்கென்று பயன்படுத்தி சாகரத்துக்காக இயேசு என்னை ரட்சித்தார். காலம் முழுவதும் இந்த உலக வேலைகளை செய்து செய்து சாகரத்துக்கு ஆண்டவருடைய ஆவி எனக்கு கொடுத்திருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தையை சொல்லி முடிக்கிறாரு? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைக்கு அவனுடைய செய்கைகளுக்கு ஏற்ற பல ரீவேர்ட் இஸ் கமிங் வித் மீ. தட்ஸ் ஆல். ஆமென். You know, seek, I am coming soon, return to the earth. Why he is coming? ஏன் வராரு? ஏன் வராரா? அவனுடைய செய்கைகளுக்கு ஏற்ற ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்ட பலனை பங்குகளுக்கு ஏற்ற பலாபலங்களை கொடுப்பதற்காக தேவகுமாரன் இந்த பூமிக்கு வரப்போகிறா. என்ன கவனிங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்களே யோசிங்க. ஏ, நான் சொல்றது வேதத்துப்படி இருந்தா விட்டுரு. இப்ப நான் உனக்கு தான் சொல்றேன், நான் உனக்கு தான் சொல்றேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய செயலுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருதுண்டா. ஐயா, நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்ப நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம்? ஒருவேளை நாளைக்கு ஆண்டவர் கொடுக்கிறேன் கேண்டா கனவேட்ட நினைப்பு என்ன தெரியுமோ, அவர் இப்போதைக்கு வர மாட்டார். ஹலோ, கனவேட்ட நினைப்பு என்ன தெரியுமோ, அவர் இப்போதைக்கு வர மாட்டார், இப்போதைக்கு வர மாட்டார். ஒருவேளை நல்லா நான் கேட்கிறேன், உன் இருதயத்தை தொட்டு சொல்லு, நிச்சயமாக நாளைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். கண்பம் ஆயிட்டது, நீ என்ன செய்வாய்? அல்லது நாளைக்கு நீ சாக போறான்னு தெரிஞ்சுதா என்ன செய்வார்? நாளைக்கு நீ சாக போற என்ன செய்வார்? இன்றைக்கு இருக்கிற பாவத்தோட இருப்பியோ சொல்லு, இன்றைக்கு நீ செஞ்சு கொண்டிருக்க பாவத்தை செஞ்சு கொண்டிருப்பியோ நாளைக்கு நீ சாக போறேன்னு சொன்ன. விட்டுரு, வேண்டாதவர்களை விட்டுரு, ஆண்டவர் அருவருக்கு விட்டுரு, பாவங்களை விட்டுரு, பரிசுத்த குளிச்சலை விட்டுரு, தம்பி தங்கச்சி அண்ணமாரி அக்காமாரே ஆண்டவர் அருவருக்கிற பாவத்தை இன்றைக்கு விட்டுரு, நாளைக்கு இருக்கிற போறோம் என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லவே இல்லை. அவ இதுதான் காலம், இப்பொழுதே அனுக்கிற காலம், இன்றைக்கே ரட்சணினா, இதுதான் கிருபை காலம், இதுதான் கிருபை நேரம், நாளைக்கு இல்லை இன்றைக்கு. அவை பாவத்தை புறகு விடுவோம், பரிசுத்த குடிச்சைகளை விட்டு மனம் திரும்ப கொஞ்சம் இப்ப கொஞ்சம் நீங்க என்ன சொல்றீங்க? இந்த எனக்கு பக்கத்தில் இருக்கு அவங்க எல்லாம் அப்படி செய்யறாங்களே, இந்த இவங்க எல்லாம் அப்படி செய்யறாங்களே, நான் மாத்திரம் ஓ என்னடா இப்ப ஒருவேளை நான் கேட்க நீங்க சொல்றா அவரெல்லாம் அப்படி செய்யறாரு, இதா இவரெல்லாம் அப்படி செய்யறாரு, இதெல்லாம் எங்க இருந்து வருது தெரியுமா? அங்க இருந்து வருது. ஏன்னா நம்முடைய பாவங்களை நாம ஒத்துக்கொள்றதுக்கு விருப்பம் இல்ல, நம்முடைய தவறுகளை நம்முடைய மிஸ்டேக்குகளை ஒத்துக்கொண்டு நாம மனம் திரும்புறதுக்கு விருப்பம் இல்ல. உடனே அந்த அவரை பாரு, இந்த இவரை பாரு. நாளைக்கு ஆண்டவர் இயேசு முன்பா நிற்கும் போது இயேசுவே அந்த அவரை பாரு, இந்த இவரை பாரு சொல்லுங்க, நல்லா இருக்கு. இயேசு கிறிஸ்து அவரையும் இவரையும் பார்க்க மாட்டார், ஒன்னதான் பாக்குறாரு, அவரை என்னதான் பாக்குறாரு, தோத்துறத ஆவியில அனலாருங்கள், கத்தருக்கு ஓடிய செய்யுங்க. கவனிங்க, ஊழியத்தில் அலட்சியமா இருக்காது. பீப்புள், ஐ டெல் யூ அகைன், அது சின்னனாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், கத்தருக்கு முன்பாக உங்களுக்கு அன்பா நான் சொல்றேன், நீங்க செய்கிற ஊழியத்தில் தயவு செய்து அலட்சியமா இருக்காது. ஏனோ தானோண்டு இருந்துடாது, அசதியாக இருக்காது, அது தேவன் விரும்ப மாட்டார். நீ செய்கிறதை உன் பலத்தோட செய் அப்படி என்று பிரசங்கி சொல்லும். நீ செய்கிறது எதுவாக இருந்தாலும் உன் பலத்தோடு செய்யப்பா. வாட் இஸ் யுவர் மினிஸ்ட்ரி, வாட் யுவர் கால், வாட் யுவர் கோயிங் டு டு ஃபார் தி லார்ட், நீ ஆண்டவருக்காக என்ன செய்ய போறாய், அதை செய்ய உன்னால எந்த அளவுக்கு திறமையாக, எவ்வளவுக்கு சரியாக, எவ்வளவு சிறப்பாக செய். நான் ஒரு பிரசங்கியாக இருந்தால் எவ்வளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை என்னால் சரியாக தெளிவாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக பிரசங்க முடியுமோ அதை நான் செஞ்சே ஆகணும். ஏ, நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கேன். ஒருவேளை எனக்கு ஆண்டவர் கூட்டு கொண்டு தந்தா நான் அதை செஞ்சிருப்பேன், ஆரம்பத்தை அதான் செஞ்சேன். கேளுங்க, நாம எது செஞ்சாலும் அது அசதியாக செய்யக்கூடாது. இது சில பேருக்கு இது என்ன ஊழியம், அது என்ன ஊழியம், இதுவெல்லாம் ஊழியம், இதுவெல்லாம் ஊழியம். இதுல ரெண்டு பிரசங்கம் உண்டு. கவனிங்க, நாம் செய்கிற ஊழியத்தை சரியா செய்யும். நாம கூட்டுதாக இருந்தாலும் நல்ல மனதோடு ஆண்டவரே உம்முடைய வீட்டுல கூட்டுறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியங்களை சூத்திரம், ஒரு கதிர் எடுத்து வச்சாலும் ஒரு வாங்க எடுத்து வச்சாலும் கத்தாவே உம்முடைய வீடு, உம்முடைய வீட்டுல நான் வேலை செய்யறேன். மோசே, என்னுடைய வீட்டுல எங்கு முன்னூறு இருந்தாள்னு சொல்லி ஆண்டவர் கொஞ்சம் சாட்சி சொல்றேன். நீ செய்கிறது என்ன வேலையாக இருந்தாலும் தீ போடுறதாக இருந்தாலும், பீங்கான் கழுவுறதா இருந்தாலும், கூட்டுதாக இருந்தாலும், சுவிசேஷம் அறிவிக்கிறதாலும், வாகனம் ஓட்டுதா இருந்தாலும், என்ன மைக் செட் பண்றதாக இருந்தாலும், டீச் பண்றதாலும், ப்ரீச் பண்றதாலும், வட்டவர் எழுத்தி சொல்றேன் கேளுங்க, பீப்புள் அலட்சியமாக ஏண்டா உங்களுக்கும் எனக்கும் பலனடிக்கிறவர், பலனடிக்க போகிறவர் பார்த்துட்டே இருக்கிறார். இஷ்டவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, உறங்காத கண்கள். உங்களையும் என்னையும் எப்பையும் இரவு 24 hours வக்டீஸ் அவர்கிட்ட இருக்கு, பார்த்துட்டே இருப்பார். எங்க போறாய், என்ன செய்கிறாய், எப்படி செய்கிறாய், பார்த்துட்டே இருக்கிறார். தம்பி எங்க போனாலும் இயேசுப்பானு பார்த்துட்டே இருக்கிறார். தங்கச்சி நீ என்ன செஞ்சாலும் இயேசுடைய கண்களுக்கு மறைவாக ஒன்று, அம்மா அப்பாவுக்கும் மறைக்கலாம், சர்ச்சில் பாஸ்டருக்கும் மறைக்கலாம், ஆனா மூடாத கண்கள், தூங்காத கண்கள், பார்த்துட்டே இருக்கு, பார்த்துட்டே. உமக்கு மறைவாக எங்கே போவேன், வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கு, பாதாளத்துக்கு இறங்கி படுக்க போட்டாலும் அங்கே இருக்கு, உமக்கு மறைவாக எங்கு போவோம். அன்பா சொல்ற கேளுங்க, இவருக்கு ஊழிய செய்யாம புற என்ன, நான் சொல்ற கேளுங்க, ஆவியில அனல் இருந்தா நமக்காக ஏதாவது ஆண்டவருக்கு அசியம் இருக்க விடுதில, உள்ளுக்கு எரியுது, உள்ளுக்கு பற்றி எரிஞ்சிட்டே இருக்கு. தேவ ஆவியானவர் எனக்குள்ள எரிஞ்சிட்டே இருக்கிறார். கிரியை பலிபிடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க கிடைப்பதை சொல்லி பழைய ஏற்பாட்டு 2-3 இடத்துல நம்ம பாக்கிறோமே, எப்பொழுதும் அக்கினி பலிபிடத்தில் எரிஞ்சிட்டே இருக்கிறது, அணையக்கூடாது, எரிஞ்சிட்டே இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய பலிபிடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிஞ்சிட்டே இருக்கணும். சும்மா இருக்கல, கிறிஸ்துவன் அன்பு என்னை நெருக்கி ஏறுவது, பட்டண பட்டணமாய், கிராம கிராமமாய், அடி உத கல்லடி, ஆனாலும் கிறிஸ்துவை சொல்லாமல் இருக்க முடியாது என்று பவுல் அலைஞ்சு திரிதான் பார். ஹலோ, கத்தருக்கு ஒளிய செய்றீங்களா? நீங்க செய்கிற எந்த ஒளியமா இருந்தாலும் அதை சிறப்பா செய்ய, டூ யுவர் பெஸ்ட். உன்னால எவ்வளவு சிறப்பாக கத்தர் ஒளிதை செய்யணுமோ அதை செய். இவருக்கு உங்களுடைய திறமைகளை எல்லாம் பாவிக்காம வேறு யாருக்கு பாவிக்கிறது? ஐயா, உனக்கு இருக்கிற திறமைகளையும் உனக்கு இருக்கிற பலத்தையும் கத்தருக்கு பயன்படுத்தாமல் உனக்கென்று பயன்படுத்தி செத்து நீ என்னத்தான் காண போறாய்? ஐயா, உனக்கு இருக்கிற ஆற்றல், உனக்கு இருக்கிற சரீர பலம், உனக்கு இருக்கிற சொத்து சுதந்திரத்தை உனக்கென்று வாழ்ந்த கடைசியில செத்து நீ என்னத்தை தான் காண போறாய், என்னத்தை தான் அனுபவிக்க போறாய், என்னத்தை தான் நீ கொண்டு போக போற, எங்கதான் போக போறா? இதை குறித்து நமக்கு யோசிக்கலையா? இதை குறித்து நாம் உணர்வு இல்லையா? கிறிஸ்துவுக்காக நீ எதை செய்கிறாயோ, ஆண்டவர் இயேசுவுக்காக நீ எதை செய்கிறாயோ, அதுதான் உன்னோட கூட வரும், மறவாத வரமே. நீ ஆண்டவருக்காக எதை செய்கிறாயோ அதுதான் உன்னோட கூட வரப்போ, அதுதான் உன்னோட கூட வரப்போ. ஊழியத்தில் அசதியாக இருக்கிறாங்க, டைம் அண்ட் டைம், 8 மணிக்கு வேலை என்றா 7:30 அட்டன் பண்றோம், பஞ்ச் பண்றோம், காட்ட அப்படி கூண்டிக்கும். ஏன்னா நீ வேலைக்கு சரியான ஆள் இல்லை, வெளியில போ. அவ்வளவு பங்கச்சுவாலிட்டி, ஆண்டவருடைய ஊழியம், இது தேவனுடைய ராஜ்யம், எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் கவனமா இருக்கு. இங்க பாருங்க, நாளைக்கு வேலையண்டா இன்றைக்கு படுக்க போறதுக்கு முதல்ல ஆயத்தம் பண்ணிட்டு படுக்கிறோம். அது மாத்திரமில்ல, நாளைக்கு வேலையண்டா இன்றைக்கு வேலைக்குரிய சிந்தியோடு நாளைக்கு என்னென்ன வேலை எங்கெங்க போய் எதை செய்யணும் அப்படி யோசிச்சுட்டு படுக்கிறோம். என்ன கவனிங்க, ஏனென்றால் நீ ப்ரிப்பேர் மைண்ட், நம்முடைய மைண்டே நாம பழக்கு வைக்கிறோம். எனக்கு அறிமானங்களே, நான் சொல்ற கேளுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைண்டா சனிக்கிழமே நாம ஏன் ஆயத்தப்படுத்த கூடாது? இதுதான் பரம காரியம் ஆயிட்டது, ராஜ்ய அழியாத ராஜ்யத்தின் காரியம் ஆயிட்டது, தேவாதி தேவனுடைய காரியம் ஆயிட்டது. ஞாயிற்றுக்கிழமை சொன்னா தேவனுக்கு அதை ஒதுக்கி ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு ஏன் நாம தேவனை தேடக்கூடாது? ஏங்க இதுல நாம அலட்சியமா இருக்கும்? சொல்ல கேளுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஊழியங்கள் பொறுப்புகளை குறித்து ஜாக்கிரதா இருங்க, அலட்சியமா இருக்காது என்றால் நாம் எல்லாரும் ஒரு நாளைக்கு கத்திரிப்போம்பா கண்டிக்கும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் போகட்டும். அடுத்தது நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அடுத்த காரியம் வாசிப்போமே, 10:25 எபிரேயர் 10:25 சீக்கிரமா படி, எபிரேயர் 10:25
சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல.
அதுதான் முக்கியம், நாளானது எவ்வளவு சமீபித்து வரதை காண்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக ஒருவருக்கொரு புதிர்ச்சி வரும். அந்த நாளானது எது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை நாள். கிறிஸ்து இயேசுடைய வருகை சீக்கிரமாக இருக்குது என்பதை அறிந்திருக்கிற நாம் ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்லணுமா? புத்தி சொல்லணுமா? என்ன புத்தி சொல்லணும்? என்ன புத்தி சொல்லணும்? சபை கூடி வருதுல விட்டு விடாதீரு, சபை கூடி வருதுல விட்டு விடாதீரு என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணுமா? ஹலோ, நாளானது எவ்வளவு சமீபமாக வருது நீங்க காண்றீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும். என்ன புத்தி சொல்லணும்? சபை கூடி வருது சிலர் விட்டுறது போல நீ விட்டுறாது சொல்லு, புத்தி புத்தி சொல்லு. சோ இது வந்து தேவனுடைய பர்பஸ் பாருங்க, இது தேவனுடைய திட்டம். சபை வார வாரம் கூடி வரணும். ஆனா ஆதி திருச்சபையில் அனுதினமும் சபை கூடி இருக்கு, மறந்துடாது. ஹலோ, ஆதி திருச்சபையில் ஒவ்வொரு நாளும் சபை கூடி வந்திருக்கு. ஆனா இன்றைக்கு வாரத்துல ஒரு தடவை மாத்திரம் நாம. ஹலோ, இப்பதான் நான் சொல்ல போறேன். சில டாபிட்டு நினைக்கிறவனா வாரத்துல ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு போனா காணும். ஏ, ஆண்டவர் பரலோகத்துக்கிட்ட தர மாட்டாரா? எனக்கு வேதனை, சபையில இருக்கிற 90% ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மாத்திரம் அட்டன் பண்றவனாக இருக்கு. மிகுதி நாட்கள் உபவாச ஜெபம் நடக்குது, வாசத்துல 2 தடவை, அங்கங்க பைபிள் ஸ்டடி நடக்கு. நாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு நாள் வந்து ஆண்டவரை தேடினால் போதாதா? இன்னும் சில பேர கூட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு போகணுமா? அது வேறு. ஐயா, நீ ஒவ்வொரு நாளும் சாப்பிடத்தான் வேணுமா? இருப்பாங்க சாப்பிட, மூக்கு முட்ட குடிக்கணும். ஆனால் வாரத்துல ஒரு நாள் வந்து ஆராதிக்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதிக்கணுமா? உன்னை எதற்காக ஆண்டவர் ரட்சித்தாரு? நாம் காலம் முழுக்க தேவனை தொழுது கொள்வதற்காகத்தானே ஆண்டவர் ரட்சித்தார். சபை கூடி வந்து என்ன செய்து தேவனை தொழுது கொள்வது, தேவனை மகப்படுத்துறது, தேவனுடைய வீட்டிலே கூடி வந்து தேவ சமூகத்தில் ஆண்டவரை தொழுது கொள்றதை விட நமக்கு ஒரு முக்கியமான வேலை வேற என்னங்க இருக்கு? இதை விட சிறப்பான ஒரு வேலை நமக்கு என்ன இருக்கு? யோசிச்சு பாரு. தேவனை தொழுது கொள்வதை விட ஒரு மேன்மையான அலுவல் நமக்கு என்ன இருக்குது? இதற்காக ஆண்டவர் நம்மை தம்முடைய பிள்ளையாக மாட்டினார். அவரை தொழில் கவனிங்க, பரலோகத்துல போய் நாம் என்ன செய்ய போறோம்? இதை தாயா செய்வோம். அங்க போய் பின்னுக்கு ரெண்டுக்கு ரெண்டு என்ன கிட்டார் அடிச்சுக்கொண்டு ஒரு ஆளுக்கு பாடுங்க பாடுங்க அங்க எல்லாம் நமக்கு சேத்துல கைதட்டவே வருது இல்லையே. கைதட்டுறதுக்கே நமக்கு சேத்துல பஞ்சியா இருக்கு. மனம் திறந்து ஆண்டவரை சோத்திரம் பண்ணுது சபையில தானே ஐயா கத்தர் மகமைப்படுற. பைபிள் என்ன சொல்லுது? பரிசுத்தவானுடைய சபையிலே அவர் துதி விளங்குவதா? அவ இங்க அவருக்கு துதி விளங்காம வேற எங்கேயா போன? அதானே சபை. சபை என்ன? கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்து, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துறான். கர்த்தரை சபை என்ன செய்து? சபை கர்த்தரை தொழுது கொள்கிறது. ஆகவே முழுமனதோடு ஆண்டவரை துதிக்கிறது, பாடுகிறது, அவரை மகிமைப்படுத்துறது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா? அல்லது போனால் ஊமையான விக்கிரங்களுக்கு முன்பாக இன்றைக்கு விழுந்து கும்பிட்டே இருந்திருப்போம். ஆண்டவர் இறக்கமுள்ள தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி, தன்னை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை ரட்சித்து இன்றைக்கு சபையில வைத்து ஜீவனுள்ள தேவனாகிய தம்மை ஆவியோடு உண்மையோடு பாடி துதித்து தொழுது கொள்ள நம்ம வைத்திருக்கிறாரே, இந்த பாக்கியத்துக்காக ஆண்டவர் நாம் தொழுது கொள்ளக்கூடாது. வெளிப்படுத்த விசேஷத்தில் பார்க்க போனால் அங்க 24 மூப்பர்களும் கிரீடங்களை கலத்தி கீழே வச்சு கீழே தாழ விழுந்து அவரை தொழுது கொள்றாங்களா? தொழுது கொள்றாங்க, தொழுது கொள்றாங்க. அடிக்கடி போய் வராங்களாம் பரலோகம். எனக்கு அடிக்கடி சில பரலோகம் போய் வராங்க. என்ன கேட்டா நான் போனா திரும்பி வர மாட்டேன். தோத்திரம் எனக்கு பரலோகத்துல நாம என்ன செய்ய போறோம் தெரியுமா? என்ன செய்ய போறோம்? அங்க போய் உனக்கு நெடுக பாடி துதிச்சு உனக்கு போர் அடிக்கிறது இல்லையே, அங்க வந்து கேளுங்க சொல்றேன் மிச்சத்தை சொல்றேன் கேளுங்க. ஆவியில நிரம்பினோம் கிட்டத்தட்ட அவன் மதுபானத்துல நிறைஞ்சவன் போல இருப்பான். இதுதான் அங்க நடந்திருக்கு. பெந்தைக்கோஸ்து நாளில அவங்க எல்லாம் ஆவியா நிரப்பப்பட்டதுல கூடி வந்த ஜனங்களை என்ன சொல்றாங்க சொல்றாங்க தெரியுமா, இவங்க ஏதோ மதுபானம் பண்ணி இருக்கிறாங்க. அப்படியானா அவங்க எங்க குடிச்சவங்க எப்படி இருப்பாங்க? சில பேர் அடிக்கடி பார்த்திருப்பீங்க என்ன குடிச்சவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தெரியவில். ரைட். அதுபோல ஆவியால நிரப்பப்பட்டு அவங்க ஆவியால நிரம்பின போது அவங்க அப்படி ஆண்டவரை மனம் திறந்து பக்கத்தில் இருக்கிற மறந்து தேவ மகத்துவங்களை சொல்லி சொல்லி தேவாதி தேவனை துதித்திருக்காங்க தொழுது கொண்டிருக்க. ஏனப்பா தேவ ஆவியால நிரப்பப்பட்ட ஒரு தேவோட மனுஷன் தேவோட மகத்துவங்களை சொல்லி புகழாமல் துதிக்காமல் எப்படி அவன் சும்மா இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும்? அவன் தேவ ஆவியால நிரப்பப்பட்டிருக்கிறான். தேவ ஆவியால நிரப்பப்பட்டிருக்கிற மனுஷன் தேவன் மகத்துவங்களை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறவனாக உள்ளவாக இருப்பான். வேதத்திலே நாம் அதை தெளிவாய் பார்க்கிறோம். சபை கூடி வருதுல சிலர் விட்டுறது போல தாப விட்டுறக்கூடாது. ஐயா ஞாயிற்றுக்கிழமை என்றா அது கர்த்தருடைய நாள், இது ஆண்டவருக்கு டெடிகேட் பண்ணனா. அதுக்கு தான் வரும் சோதனை. எதை நாம அர்ப்பணிக்கிறோமோ அதுக்கு தான் வரும் சோதனை. ஆண்டவரே இனி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் அர்ப்பணிக்கிறோம் பாருங்க, அதுக்கு தான் வரும் சோதனை. ஏன் தெரியுமா, நீ செய்த தீர்மானத்துல உறுதியாக உண்மையாக இருக்கிற என்பதை தேவனும் பார்ப்பார். அப்ப என்ன சொல்லுவீங்க, அப்படி என்றா பாஸ்டர் தீர்மானம் பண்ணாமலே இருந்து வர்றது நல்லது அப்படின்னு சொல்ல போறீங்களா? என்ன செய்ய போறோம்? சபை கூடிவிடுதல் சிலர் விட்டுறது போல நீங்கள் விட்டு விடாதீங்க. யாராவது ஒருவர் சபை கூடிவிடுதல் விட்டுவிட்டா மற்றவர் எடுத்து விசாரிக்கிறது கொஞ்சம் இடம் கொடுங்க, உடனே கோபிக்காதீங்க. நீங்க என்ன, நீங்க என்ன கேட்கறது, அப்படியெல்லாம் தயவு செய்து எரிஞ்சு விடாது, எரிஞ்சு விடாது. கேட்டா உங்களை வச்சிருக்கிற அன்பு அக்கறை எடுத்து விசாரிக்கிறதுக்கு ஒரு இருக்க கேட்காட்டாலும் நான் வரையில என்ன ஒருத்தரும் விசாரிக்க இல்லை. கருப்பான தேவடைய சிறமை நாம் ஒருவர் விழுந்தா மற்றவர் நம்ம தூக்கி விடுவோம், அதுதான் சபை. நாம் ஒருவர் நொந்து போயிட்டா மற்றவர் அவங்களை பலப்படுத்தணும். ஒருவர் விசுவாசத்துல குறைவா இருந்தா மற்றவருடைய விசுவாசத்துல அவரை பலப்படுத்தணும், அதுதான் சபை. அதுக்குத்தான் சபை, அதுதான் சபை. தளர்ந்த கைகளையும் தள்ளாடுற முழங்காலிகளை திரும்ப நிறுத்துற இடம் சபை. மங்கியிருக்கிற நாளிலே மங்கீரு திரிய அணையாமல் நெறிந்த நாளிலே முறியாமல் இருக்க தேவன் வாசம் பண்ணுற இடம் சபை. ஆகவே சபையை கூடிப்படுத்த ஏன் தெரியுமா, அந்த ஞாயிற்றுக்கிழமை அண்டைக்கு தேவன் எனக்கென்று ஒரு வார்த்தையை வைத்திருப்பார், எனக்கென்று ஒரு செய்தியை வைத்திருப்பார். அதை நான் கேட்கணுமே, நான் போகணுமே. இங்க பாருங்க சபை இங்க கூடி வர நான் எப்படி வீட்டை இருக்கிறேன் யோசி, இதையும் இடம் கொடுக்குமா? ஞாயிற்றுக்கிழமை தான் இன்னார் எங்கேயும் வரமாட்டார் என்று உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை தான் இவன் அசைய மாட்டான் என்று சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் தெரியட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, முதல் ஆண்டவர் என் வாழ்விலே, குடும்பத்திலே, உங்கள் வாழ்விலே, உங்கள் குடும்பத்திலே முதலாவது தேவன், முதலாவது ஆண்டவர், முதலாவது இயேசு. வருஷம் 352 வாரமும் என்ன சரி நேரில் அங்கெல்லாம் கொண்டாட்டம் வரும். ஒவ்வொரு கொண்டாட்டமா நாம் இப்படியே போய் போய் எங்க எங்க செய்யறோம், எங்க செய்யறோம் ரெகவரிங்க. சபை கூடி வருதல அலட்சியம் பண்ணாதே, கூடி வாருங்க. தேவ சமூகத்திலே கூடி கர்த்தர் மகிமைப்படுத்தும். சபையிலே நாம் அங்கத்தவர்களாக இருக்கோம், இது ஆண்டவருடைய நியமனம். இதுல நாம ஒத்துழைக்கணும். ஒரு காரியத்தை சொல்லி நான் விடுகிறேன். கடைசியாக இங்க இருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை குறித்து அலட்சியமா இராது. இன்றைக்கும் ஆண்டவர் பேசுகிறார். ஹலோ, இன்றைக்கும் ஆண்டவர் சபைக்கு பேசுகிறார், செய்தி அனுப்புகிறார். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் இங்க இருந்து நமக்கு அனுப்புகிற வார்த்தைகள் செய்தியை குறித்து நாம் அலட்சியமாக இருப்போமாக இருந்தா நாமும் ஆகாதவளாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கவனிங்க, ஏன் இங்க தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள கிரிய செய்தில்லை? ஏன் ஆண்டவுடைய வசனம் நமக்குள்ள கிரிய செய்தில்லை? வசனத்துல பழுதில்லை, நிலத்துல தான் பழுது இருக்குது. விதையில பழுதில்லை, நிலத்துல தான் பழுது. ஏன்னா விதைக்கிறவன் விதைக்கிறதுக்கு புறப்படுறான். ஆனா நிலங்கள் வித்தியாசமாக இருந்தபடியால நல்லெண்ணத்தில் விழுந்த விதைகள் மாத்திரம் 100 மடங்காக பலன் கொடுத்து சொல்லி நாம் பார்க்கிறோம். ஐயா, தேவனுடைய வசனத்துல பழுதில்லை, நிலத்துல தான் பழுது இருக்குது. ஆகவே நம்முடைய நிலங்கள், நம்முடைய இருதயங்கள் சரியாக இருக்குமா? தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்துல விழுந்து நல்ல விளைச்சலை நல்ல பலனை கொடுக்குமே. ஏங்க தேவனுடைய வசனம் நமக்குள்ள கிரிய செய்தில்லை? ஏன் ஆண்டவுடைய வார்த்தையை நம்ம அலட்சியம் பண்றோம்? தேவனுடைய வார்த்தைகளை நம்மை நோக்கி வரும்போது, தேவனுடைய வசனம் நம்மை தேடி வரும் பொழுது, அவைகளை குறித்து நாம் அலட்சியமாக விருப்பமாக இருந்தார், எப்படி தேவனை நாம் பிரியப்படுத்த போறோம்? எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம்? எப்படி தேவனுடைய நோக்கங்களை நாம் அறிய போறோம்? எப்படி தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்ற போறோம்? அப்படி சொல்றீங்க, இங்க இருந்து வருகிற தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள், தேவனுடைய செய்தியை குறித்து தயவு செய்து ஒருவரும் அலட்சியமா இராதே, அசதியாக இராதே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகொடு. என்னுடைய ஆண்டுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். சபையிலே காதுள்ளவன், ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவுள் சொல்லி சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுவார். எனக்கு அறிவானவர்களே, ஆண்டவர் இங்க இருந்து அனுப்புகிற தேவனுடைய வார்த்தைகளை எனக்கு தெரியாதண்டோ அல்லது கேட்க மனதில்லாமலோ நாம விருப்பமாக இருந்தால் நம்முடைய வாழ்வில மாற்றங்கள் திருப்பங்கள் வாரத்துக்கு இடமில்லை. தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே கிரிய செய்யறதுக்கு இடமில்லை. நம்முடைய வாழ்க்கை மாறுறதுக்கு இடமில்லை. தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்ற நமக்கு வாய்ப்பில்லா போயிடும். ஆகவே ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்முடைய இறுதிய கதவை மூடாமல், இங்க இருந்து புறப்பட்டு வருகிற தேவனுடைய வார்த்தைகளை நாம் அலட்சியம் செய்யாமல், கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அப்படியே ஏற்று அதற்கு ஒப்புக் கொடுப்பமாக இருந்தால் நமக்கு வாழ்வு உண்டு. தேவன் நம்மை வாழ வைப்பார். என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். தேவனுக்கு பயப்படுறோம், தேவனுடைய வசனத்துக்கு பயப்படாம பாருங்க. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை அலட்சியம் பண்ணாதீங்க. தேவனுடைய வசனத்தை குறித்து அசதியாக இருக்காதீங்க. தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள, எங்க நான் திருந்தணும், எங்க நான் மாறணும், எதை நான் செய்யணும், எதை நான் செய்யக்கூடாது என்னதை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, ஆண்டவுடைய வார்த்தையிலிருந்து அவைகளை நாம் தெளிவாய் தெரிந்து கொண்டு மாற வேண்டிய இடத்துல மாறுவோம். விட வேண்டியவர்களை விடுவோம், செய்ய வேண்டியவர்களை செய்வோம், அர்ப்பணிக்க வேண்டியவர்களை அர்ப்பணிப்போம், ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களை ஒப்புக் கொடுப்போம். எப்படியாவது தேவனோடு நடந்து, தேவனோடு இணைந்து, தேவோடு இசைந்து, தேவனுடைய நோக்கங்களை, தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். அதற்காகவே ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆகவே ரட்சிப்பை குறித்து ஜாக்கிரதா இருங்க. ஆண்டவர் இன்றைக்கும் பேசுறவரா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஏசா தேவ காரியங்களை அலட்சியம் பண்ணி ஆகாதவனாய் சீர்கட்டவன் என்று வேதம் சொல்றது. நாமும் தேவ காரியங்களை குறித்து அலட்சியமாக விருப்பமாக இருந்தால் நாமும் தேவ பார்வையிலே ஆகாதவளாக போறதுக்கு இடம் இருக்குது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாம் ஜாக்கிரதாக இருக்கணும். எங்க நாம திருந்தணும், எங்க நாம மாறணும், எங்க நாம சரிப்படணும், அது மற்றவர்கள் நம்மை குற்றம் சாற்ற அளவுக்கு நாம இருக்கக்கூடாது, மற்றவர்கள் நம்மை குறைப்பிடிக்கிற அளவுக்கு நாம் இடம் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை சுத்தி பின்னாலே எப்பொழுதும் அவருடைய குற்றம் பிடிக்கிறதுக்கு பரிசுகள் தெரிஞ்சுட்டே இருந்தாங்க. ஆனாலும் அவருடைய வாழ்வில் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. தானியோட வாழ்க்கையிலும் அவன் எப்படியாவது குற்றப்படுது, ஆனால் ஒருவராலும் அவருடைய வாழ்வில் குற்றம் கண்டுபிடிக்கும். எனக்கு அறிவானவர்களே, நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நாமும் கர்த்தருக்கு முன்பாக எங்க திருந்தணுமோ திருந்திடுவோம், எங்க மாறணுமோ மாறுவோம், எங்க அர்ப்பணிக்கணுமோ அர்ப்பணிக்கும், எங்க ஒப்புக் கொடுக்கணுமோ அங்க ஒப்புக் கொடுவோம், எதை விடணுமோ அதை விடுவோம், எதை செய்யணுமோ அதை செய்வோம் என்ற தேவனுடைய வருகை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நாம் கண்ண மூடி அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது நல்லது, உத்தமம், முன்மொழி உழைக்காமல் எஜமான சந்தோஷத்துக்கு பரவச்சு என்று நம்முடைய எஜமான் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் கேட்க நம்ம ஆயத்தப்படுவோம். நாம் ஆயத்தப்படுவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கு. தப்பியாவது நிற்போமா?